நீங்கள் SBS தமிழுடன் இணைந்துள்ளீர்கள். இதே போன்ற நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil.
வணக்கம் லால்குடி விஜயலட்சுமி.
வணக்கம்.
சிட்னியிலே நீங்கள் ஒரு கச்சேரி நடத்தி இருக்கிறீர்கள், மெல்பர்னிலும் நடத்த இருக்கிறீர்கள். உங்களது ஆஸ்திரேலிய பயணம் இது முதல் பயணம் அல்ல? ஆஸ்திரேலியாவில் உள்ள ரசிகர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற கேள்வியோடு உங்களது நேர்காணலை ஆரம்பிக்கிறேன்.
நான் இது 5வது இல்ல 6வது முறையாக வருகிறேன். இங்க இதுக்கு முன்னாடி வந்த பொழுது அரங்கேற்றத்துக்கு தயார் பண்ணி மாணவியை தயார் பண்ணி வாசிக்க வைக்கிறதுக்காக வந்தேன். அதுக்கு இன்னொரு முறை வந்தபோது ஒரு இன்னொரு மிருதங்க அரங்கேற்றத்துக்கு பாட்டு கச்சேரி நான் பாடி ஒரு லால்குடி பாணியிலேருந்து திரு ஞானசுந்தரம் அவர்கள் வயலின் வாசிச்சு ஒரு மிருதங்க அரங்கேற்றம் ஆச்சு, அதுக்காக வந்தேன். அப்புறம் ஒரு மாதம் இங்கே தங்கி இருந்து கிளாஸ் ஒர்க் ஷாப் மாதிரி சொல்லித்தரத்துக்கு வந்திருக்கேன். அதை தவிர்த்து கச்சேரி அப்பாவோட வந்திருக்கேன். என்னுடைய குருவோட 3 வயலின் இசையாக அண்ணாவும் சேர்ந்து வாசிக்கிறதுக்காக வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி சிட்னி ஃபெஸ்டிவல் வந்திருக்கோம் அண்ணாவோட 2 வயலின் இசை. அது மாதிரி பல முறை வந்திருக்கோம். இங்கே ஆஸ்திரேலியாவில் இந்த ரசிகர்களை பற்றி சொல்லணும்னா ரொம்ப ஒரு இசையில் ஒரு சுவாரஸ்யம் ரசிக்கிற தன்மை இருக்கிற ஒரு ரசிகர்கள். அதுவும் அந்த தமிழ் இசை, தமிழில் நம்ம தமிழ் மூவேந்தரோட பாடல்களோ பாபநாசம் சிவன் அவர்களுடைய பாடல்கள் அது மாதிரி வாசிக்கும் பொழுது ரொம்பவே ஒரு ரசித்து ஆரவாரத்தோடு கேட்குறத பார்த்துருக்கோம். எந்த மாதிரி ஒரு ரொம்ப கனமான ராகம் கொடுத்தாலும் அமைதியாக இருந்து அதை ரசிக்கக்கூடிய ஒரு ரசிப்புத்தன்மை உயர்ந்து இருக்கிற ஒரு ரசிகர்களை இங்கே பார்க்க முடியறது.
நீங்கள் சிறு வயசுலேயே வயலின் கற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டீர்கள் உங்களுடைய தகப்பனாரிடம், உங்கள் குருவிடம். அந்த சிறு வயதில் கற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு நினைவு இருக்கிறதா, ஏண்டா என்னை இழுத்துட்டு போறாங்களே அந்த மாதிரி சிந்தனை வந்திருக்கிறதா, அல்லது நீங்களாக விரும்பியே சென்றீர்களா?
அதாவது 5 வயது, அதாவது பிறந்த இடமே எப்போதும் சங்கீதம் தான். காலையில மாலையில எழுந்தாலே சங்கீதத்தோடு தான் எழுந்துக்கிற மாதிரி ஒரு சூழல்ல நான் வளர்ந்தேன். அதனால இதை தவிர்த்து ஒரு உலகம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு இந்த இசையில நம்மளுக்கே ஒரு ஆர்வம் ஈர்ப்பு. அதை கத்துக்கிறதும் முறையாக உட்காத்தி வச்சு கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்னாடி 2 வயசு அந்த மாதிரி வயசுலயே நம்மளுக்கு சங்கீதத்தோட ஒரு சில விஷயங்கள் ஸ்வரங்களான புரியற அளவுக்கு அந்த சூழல் ரொம்ப இருந்தது. என்னுடைய குரு அவர்கள் எது பண்ணினாலும் அதுல ரொம்ப ஒரு 100% எதிர்பார்ப்பர். அவரை வந்து திருப்திப்படுத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நம்ம நன்னா வாசிச்சா அவர் எப்பவான ஒரு லேசா ஒரு புன்னகை பூத்தா அதுதான் நம்ம ரொம்ப நன்னா வாசிட்டோம்னு நம்ம எடுத்துக்கணும் அந்த மாதிரி சொல்லி கொடுப்பார். அதனால நம்மளுக்கு சில சமயங்கள்ல வந்து ஐயோ இது ரொம்ப கடினமா இருக்கே அப்படின்னு தோணின சந்தர்ப்பங்களும் உண்டு. நம்ம ரொம்ப பாகியம் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஒரு சங்கீதத்தை நம்மளுக்கு ஒரு நெற்றிக்கண்ணை திறக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு குருவோட இருந்து அவரே நம்மளுக்கு அப்பாவா இருந்து அந்த சங்கீதத்தை கிட்ட அணுக முடியறதுங்கிறது ஒரு பாக்கியமான விஷயம். அதனால இது ரெண்டும் கலந்து அந்த ஒரு உணர்வு இருக்கிறது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை.
சரி, வயலின் அப்பாவிடம் கற்றுக்கொண்டீர்கள், லால்குடி ஜெயராமன் அவர்களிடம். வாய்ப்பாட்டு யாரிடம் கற்றுக்கொண்டீர்கள்?
வாய்ப்பாட்டும் அப்பா தான் அதுக்கு அடிப்படையாக போட்டு கொடுத்தார். நான் அதாவது இந்த லால்குடி பாணிங்கிறது வாய்ப்பாட்டு பாணி தான். இப்போ நீங்கள் ஒரு தீராத விளையாட்டு பிள்ளை கேட்டாக்க அதில் வந்து எந்த இடத்துல எந்த வார்த்தை வருதுங்கிறத நம்ம அந்த வயலின் இசையை கேட்டே நம்ம யூகிச்சு விட முடியும். அதாவது அது சாகித்யம் கேட்கறதோ அப்படிங்கிற ஒரு நம்மளுக்கு ஒரு உணர்வு வரக்கூடிய அளவில் அந்த இசை இருக்கும். அதனால அது வாய்ப்பாட்டு பாணியை அடிப்படையாக வச்சுட்டு தான் அமைச்ச லால்குடி பாணி. எங்களுக்கு வந்து பாடல்கள்ங்கிறது நாங்கள் நேரம் எடுத்து வாத்தியத்தில் முதலியே வாசிச்சுட மாட்டோம். அதை முதல்ல பாட கத்துண்டு பாட்டில் நன்னா வந்தப்புறம் பாட்டு மட்டும் இல்லை அதோட அர்த்தத்தையும் நம்மளுக்கு அது புரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் தான் அதை வாத்தியத்தில் அணுகிறதுனால வாய்ப்பாட்டை முன்னோடியாக வச்சு வர ஒரு பாணி. அதனால வாய்ப்பாட்டும் அப்பாவிட்ட கத்துண்டு சில கச்சேரிகள் பண்ணியிருக்கேன்.
இரண்டையும் ஒன்றாக செய்ய முடியுமா?
இரண்டையும் ஒன்றா செய்ய முடியாது. எதனாலன்னா சுத்திங்கிறது வந்து என்னுடைய சுத்தி இப்போ 5-5.5 அதில் நான் பாடுற சுத்தி எனக்கு. ஆனால் இருவயலின் இசையில் வாசிக்கிற சுத்தி வந்து 2.5. அந்த சுத்தி வேறுபாடு இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு ஒரு சமயத்தில் ஒரு இதில் தான் நம்மளுடைய மனசு போகும். எவ்வளவுதான் நம்ம பாடிண்டே வாசிக்கணும் அப்படின்னு இருந்தா கூட நம்ம 100% ரெண்டுத்துக்கும் நம்மளால தர முடியாது. அதனால ஒரு ஒரு ஜாடையா பாடி காமிச்சுண்டு வாசிக்கலாம். இப்போ வீணக்கலைஞர்கள் பண்ற மாதிரி பண்ண முடியும். நாங்கள் வந்து இருவயலின் இசை வாசிக்கிறச்சே ஒரு பல்லவி என்ன சாகித்யம்ங்கிறத பாடி காமிக்கவோ இல்லை நிரவல் வரச்சே அதை பாடி காமிக்கவோ நான் பாடி காமிக்கிறேன். ஆனால் ரெண்டும் சேர்ந்து ஒரே மேடையில் பண்ற முடியாது.
நான் பார்த்ததில்லை, அதனால தான் கேட்டேன்.
நேர்களே, இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடிக் கொண்டிருப்பவர் வயலின் கலைஞர் லால்குடி விஜயலட்சுமி.
நீங்கள் உலகம் முழுவதும் பயணம் செய்து இசை கச்சேரிகளும் வயலின் கச்சேரிகளும் செய்திருக்கிறீர்கள். நீங்கள் எத்தனை பேருக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள்?
எனக்கு வந்து நம்ம கச்சேரி பண்றது போல அது வந்து ஒரு பொறுப்புணர்ச்சி. வந்த பாணியில நம்ம அதோட கௌரவமும் அதில் இருக்கிற அழகும் துளிக்கூட சிதையாமல் நம்ம அதை காப்பாற்றணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதே அளவு முக்கியமானது நம்ம அந்த பாணியை என்ன ஒரு 4 பேருக்கான கொடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான நினைக்கிறேன். அதனால அமெரிக்காவில் ஒரு 3-4 இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் இப்போ கச்சேரி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க என்கிட்ட கத்துண்டு. அதே மாதிரி லண்டனில் ஒரு மாணவர் இருக்கு. அது மாதிரி நேர்முகமாக சென்னைக்கே வந்து சொல்லிக்கக்கூடிய மாணவர்களும் இருக்கார்கள், சொல்லி கொடுத்துட்டுருக்கேன்.
இப்பொழுது ஒரு புது முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. அதாவது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஸ்கைப் வழியாகவோ அல்லது ஃபேஸ் டைம் வழியாகவோ ஆசிரியர் ஒரு ஊரில் இருப்பார், ஒரு நாட்டில் இருப்பார், மாணவர் இன்னொரு நாட்டில் இன்னொரு டைம் ஜோன் அதாவது வேறு நேரத்தில் இருப்பார், இருந்தாலும் சொல்லிக் கொடுக்கின்ற முறை, அதற்கும் நேரடியாக குருகுலமாக நீங்கள் கற்றுக்கொண்டதற்கும் இப்படியான வித்தியாசத்தை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள்?
நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு சங்கீதத்தோட குணாதிசயத்தை புரிஞ்சுக்கணும்னா அந்த குருவோட குணாதிசயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ப குருவோட இருந்து அவரோட மனோநிலை எப்படி இருக்கு, அவரை அன்றாடம் அவருடைய பேசுறது, அவர் ஒரு விஷயத்தை ரசிக்கிறது, இன்னொருத்தரோட அவர் பரிமாறிக்கொள்வது, அது மாதிரி பல விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருந்தா அந்த சங்கீதத்துல ஒரு ஆழம் நம்மளுக்கு கிடைக்கும், அதை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கும். அந்த மாதிரி சந்தர்ப்பம் இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு இல்லை. இருந்தாலும் இது வந்து ரொம்ப சுலபமா ரொம்ப சீக்கிரமா உலகம் முழுக்க எல்லாரையும் இசையில கொஞ்சமான கத்துக்கிறதுக்கு வழி பண்றதுங்கிறது நம்ம இதுக்கு தேங்க்ஃபுல்லா இருக்கணும். இல்லைன்னா இவ்வளவு பேர் சங்கீதத்தை எடுத்துக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற ஒரு ரொம்ப ரொம்ப ஓட்டமும் மெதுவா இருக்கிற ஒரு நாட்கள்ல அந்த ஸ்கைப்னு சொல்லக்கூடிய அது வழியா கத்துத்தரது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றது. ஆனாலும் அந்த குருவோட இருக்கணுங்கிறது முக்கியங்கிறதுனால நான் என்னுடைய மாணவர்களை 2 மாசமான இப்போ அமெரிக்காவில் இருந்தால் ஒரு 2 மாசமான என்னோட வந்து இருந்து கற்றுக்கணும், அது முக்கியம்னு சொல்லி இது பண்ணுவேன்.
அவர்கள் நன்றாக செய்தால் புன்முறுவல் மட்டும் செய்வீர்களோ அல்லது சொல்லி காட்டுவீர்களோ?
இல்லை, அது அந்த மாதிரி ஒரு சொல்லி கொடுக்கிற முறை இப்போ கையாள முடியாது. அது ரொம்ப கடினம், குருவுக்கு ரொம்ப கடினம். அதனால நம்ம தப்ப சொல்றத சுட்டி காமிக்கிறது கூட ஒரு மென்மையா சுட்டி காமிச்சு நிறைய ஆர்வத்தோட அதாவது ஊக்குவிச்சு சொல்லி கொடுத்தாதான் இன்னைக்கு போய் சேரும் அந்த கலை.
இப்போ நீங்கள் வந்து அநேகமான கச்சேரிகள் உங்களுடைய சகோதரனுடன் சேர்ந்துதான், உங்கள் அண்ணனுடன் சேர்ந்துதான் செய்கிறீர்கள். இருவரும் ஒரே குருவிடம் கற்றவர்கள். உங்களுக்கிடையில் போட்டி பொறாமை இருந்திருக்கிறதா சிறு வயதிலிருந்து?
எனக்கு அவர் ரெண்டாவது குருவா நினைக்கிறேனா. அவர்கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் நான் கத்துருக்கேன். அவர் வந்து தந்தைகிட்ட கத்துண்டு அவருக்குன்னு ஒரு பரிமாணம் ஏற்படுத்தின்றிருக்கார். அவர் அந்த வாத்தியத்தை கையாள்றதுலேயும் ரொம்ப பிரமிக்க முடியாத பல விஷயங்கள் மேடையில் அவர் பண்ணுறத இப்போ வரப்போகிற கச்சேரியில் பார்க்கலாம். அது மாதிரி அந்த ஒரு சுலபமாக ரொம்ப ஒரு சைல்ட்ஸ் பிளேன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை அவர் ரொம்ப அழகாக ரொம்ப அதுக்கு ஒரு பரிபூர்ணமாக அதை அவர் அச்சீவ் பண்ணியிருக்கார். அந்த விவாதி ராகங்கள்னு சொல்லக்கூடிய ராகங்களை ஜாஸ்தி வாத்தியத்தில் கையாள்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது அவர் வந்து ரொம்பவே ஹேதுவா, அதாவது நம்ம பார்க்கறதுக்கு இது ரொம்ப ஒன்றும் இல்லாத விஷயம்னு நம்ம தோண முடியா, அதில் சுதிபேதங்கள் பண்ணி அந்த மாதிரி பல விஷயங்கள் அவருடைய குணாதிசயங்கள் அந்த சங்கீதத்தில் அவர் பண்ணியிருக்கார். ஸோ அவருடைய உட்காண்டு வாசிக்கிறச்சே ஒரு குருஸ்தானமாக அதை பார்த்து நான் நிறையா அதுலேருந்து கற்றுக்கிறது ஒவ்வொரு கச்சேரியிலையுமே நான் கத்துக்கிறேன்னு சொல்லலாம்.
இந்த லால்குடி பாணி லால்குடி பாணி என்று நீங்கள் கூறினீர்கள், அதில் வித்தியாசம் நீங்கள் வாசிக்கும் பொழுது சொல் ஒவ்வொன்றும் தெளிவாக கேட்கும் என்று கூறினீர்கள். குன்னக்குடி வைத்தியநாதன் வாசித்தாலும் அப்படி கேட்கிறது தானே என்று ஒரு சொன்னால் நான் என்ன சொல்லலாம் அதற்கு?
சாகித்யம் கேட்கறது அப்படிங்கிறது ஒரே ஒரு பரிமாணம் தான் லால்குடி பாணிங்கிறதுல. இப்போ வைரம் இருக்கு, அந்த வைரத்துக்கு வந்து பூரிப்பு எப்படி வருதுன்னா பல கோணங்களில் அதை வெட்டி அந்த பல கோணங்களையும் அது பாலிஷ் பண்ணி ஒரு பூர்த்தியாக கொடுக்கறச்சே அது பூரிப்பு ஜாஸ்தியாக இருக்குது. அது மாதிரி இந்த லால்குடி பாணியில் லயத்தில் லயத்தை எப்படி கொடுக்கறது, கமக்கங்களை எப்படி கொடுக்கறது, அதை ஒரு பாட்டை வந்து வாத்தியத்தில் காமிக்கிறச்சே அந்த வாத்தியம்ங்கிறது ஒரு குறைபாடாக இல்லாமல் அதை எப்படி மக்களுக்கு ரீச் பண்ணுறது, அந்த மாதிரி ராகங்களை எப்படி கையாள்றது, ராகத்தில் ஒரு கனராகத்தை எப்படி கையாள்றது, ஒரு நிமிஷம் வாசிச்சா அதை எப்படி கையாளணும், அந்த மாதிரி பல பரிமாணங்கள்லையும் அதை பார்த்து ரொம்ப அழகுபடுத்தி இசைதான், அதாவது அழகுணர்ச்சியும் இசையும் பாவமும் தான் மேன்மையாக இருக்கணும் எது பண்ணாலும் அப்படிங்கிற ஒரு பூர்த்தியான ஒரு வைரம் தான் லால்குடி பாணின்னு சொல்லுவேன்.
சரி, நீங்களும் இருவட்டுகள் வெளியிட்டிருக்கீர்கள் இல்லையா? எத்தனை இருவட்டுகள் வெளியிட்டிருக்கீர்கள்? வேறு என்ன முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கீர்கள்?
வாய்ப்பாட்டில் வந்து நான் என்னுடைய தாத்தா அதாவது எங் குருவுடைய குரு லால்குடி கோபாலையர் அவருடைய பாடல்களை எடுத்து பாடி ஒரு இசை நாடா கொடுத்துருக்கேன்.
பாடல்கள் என்றால் அவர் எழுதிய பாடல்,
அவர் எழுதி இசையமைச்ச பாடல்கள். அவரும் ஒரு வாக்கியக்காரர், அவருடைய பாடல்களை பண்ணியிருக்கேன். அவருடைய தாமதம் தகாதையாங்கிற மோகன கல்யாணி கிருதி வந்து எல்லாரும் ரொம்ப பாடுற ஒரு இது பாட்டு, அந்த ஒரு இசை நாடா பண்ணியிருக்கேன். அப்புறம் என்னோட குருவோட தில்லானாக்களை பாடி அது ஒரு இசை நாடா கொடுத்துருக்கேன். இது தவிர்த்து தந்தை வழியிலேயே அதாவது குருவின் வழியிலேயே வயலின் வேணு வீணான ஒரு அவர் ஒரு இசை இது நடத்திட்டு வந்துருந்தார். வீணை புல்லாங்குழல் ரெண்டுத்தையும் வச்சுண்டு அதுவும் நான் பண்ணியிருக்கேன். அதில் இரண்டு இசை நாடாக்கள் கொடுத்துருக்கேன். அதை தவிர்த்து அண்ணாவோட பல இசை நாடாக்கள் வெளிவந்திருக்கு. என்னுடைய குரு தந்தையின் 80வது பிறந்த நாளுக்கு நாங்கள் விசேஷமாக ஏதாவது பண்ணணும்னு ஒரு ஆர்கெஸ்ட்ரல் ஏதாவது பல வாத்தியங்களோட ஒரு குழுவோடு சேர்ந்து ஒரு மியூசிக் இசை அமைச்சு ஒவ்வொரு பீஸுக்கும் ஒரு தலைப்பு கொடுத்து அது ஒரு இசை நாடா வந்திருக்கு.
இந்த கேள்வி எப்படி உங்களுக்கு பொருந்துமா தெரியல, உங்கள் அண்ணனிடம் அதை கேட்க இருக்கிறேன். மேடை கச்சேரிகள் நடந்த காலத்திலே சினிமா வந்த பின்னர் அதன் தாக்கம் இருந்தது. இப்பொழுது குறுந்திரை அல்லது சிறுதிரை அல்லது டிவி வந்த பின்னர் இந்த இசையை அவர்கள் வேறு விதமாக வீடுகளுக்குள் கொண்டு வந்து விட்டார்கள். அதன் தாக்கம் உங்களை போன்ற கலைஞர்களுக்கு எப்படி இருக்கிறது?
நம்ம ஒரு கலைஞராக இருக்கிறச்சே மனசு வந்து ரொம்ப ஒரு ஆணித்தரமாக வச்சுண்டு அந்த கலையை நம்ம கையாளணும். இங்க எப்படி இருக்கு அங்க அப்படி இருக்குன்னு நினச்சி நம்ம அதுக்கு ஒரு திருப்தி கொடுக்கணுங்கிற மாதிரி நம்ம கலையை அணுக முடியாது. அது வந்து பாரம்பரியமாக வந்தவர்களுக்கு இன்னுமே பொறுப்பு இருக்கு. நம்ம அதை நம்ம எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணிட்டு இருந்தா அது காலப்போக்கில் அதுக்கு ஒரு தனி ஸ்தானம் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் ஒரு சொல்லித்தர விஷயத்தில் அந்த இந்த மாதிரி வந்த பல கர்நாடிக் ஐடல் அந்த மாதிரி ஒரு போட்டிகள் இருக்கே அந்த நிகழ்ச்சிகள் கொஞ்சம் தாக்கம் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட சொல்லிக்க வர மாணவர்கள் அதில் வந்து நான் பங்கேற்று அதில் எனக்கு முதல் இடம் கிடைக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சொல்லி கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு அணுகுமுறை இப்போ வந்து கொடுத்து. முன்னெல்லாம் மாணவர்களுக்கு என்ன சொல்லித்தரணுங்கிறத குரு தான் நிச்சயம் பண்ணணும், அவங்களுக்கு எவ்வளோ வருங்கிறத குரு தான் நிச்சயம் பண்ணணுங்கிற ஒரு இது இருந்தது. இப்போ மாணவர்கள் கேட்குறத குருக்கள் சொல்லித்தர மாதிரி இருக்குது. ஸோ அந்த பக்கம் சாயாமல் நம்மளோட கடமையை பண்ணிட்டு போகணும். அது ஒன்று தான் நான் சொல்கிறது, மாற்றம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன்.
நிலைய கலையகம் வரை வந்து நமக்காக இந்த நேர்காணலை தந்ததற்காக மிக்க நன்றி, மிக்க மகிழ்ச்சி விஜயலட்சுமி.
நன்றி, நன்றி.
Thank you.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil